السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالی فی القرآن القدیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم وآشرہن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. فما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சான்றோர்கள் அத்தனை பேர்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன் போன்ற இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா மனித சமூகத்திற்கு அற்புதமான இந்த உலக வாழ்வை அமைத்து தந்து இந்த உலக வாழ்க்கையின் மூலம் மறுமைக்கான வெற்றியை அதில் அமைத்து அதற்கு தகுந்தார் போல மனிதனது செயல்பாடுகளையும் குணங்களையும் இறைவன் சொல்லுகிற முறையிலே அமைத்து வாழுகின்ற காரணத்தினால் இந்த உலகத்திலும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்வை வழங்குவதாகவும் அதன் பின்னணியாக மறுமையிலும் அவனுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வு வழங்குவதாகவும் அல்லாஹ் அவனது அருள்மறையின் மூலம் வாக்குறுதி அளிக்கிறான். அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை. மனிதன் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவனை திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழச் சொன்னார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த அடிப்படையிலே வாழுகிற போது வாழ்வினுடைய உண்மையான அர்த்தத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய நியமத்து என்று அவனால் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு மாற்றமாக இறைவனது கட்டளைகளுக்கு மாறு செய்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறையை பின்பற்றாது, அவைகளை கடைபிடிக்காது வாழுகிற போது இந்த உலகத்தினுடைய அவனுடைய வாழ்வு நெருக்கடியாகவும் மனச்சுமைகளை கவலைகளை கொண்ட வாழ்வாகவும் ஆரோக்கியமற்ற வாழ்வாகவும் திகழும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நாமெல்லாம் முஸ்லிம்கள், இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டியே வாழ்கிறவர்கள், இறைவன் என்ன சொன்னானோ அதை முழுமையாக நம்பியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்பவர்கள், அதற்கு வேற்றுவிதமான அர்த்தங்களை வைக்காதவர்கள். நமது வாழ்வியனுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க வாழ்கிறோமா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே வாழ ஆசைப்பட்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனித வாழ்க்கையிலே பிரதானமான வாழ்வு குடும்ப வாழ்வு. இந்த குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் தனக்கான குடும்பத்தை அமைத்துக் கொள்கிற போது இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதை கொஞ்சமாகிலும் பின்பற்றுகிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய துவக்கத்தை தேர்ந்தெடுக்கிற போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற அந்த கட்டளையைப்படி நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துன்கஹுல் மர்அத்து, ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். பொதுவாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மன விருப்பம், அந்த நான்கு காரணங்களையும் பெருமானார்கள் விளக்குகிறார்கள். ஒன்று அவளுடைய பணத்திற்காக, மற்றொன்று அவளுடைய குடும்ப பெருமைக்காக, மற்றொன்று அவளுடைய அழகுக்காக என்றெல்லாம் திருமணம் முடிக்கப்படுகிறது. ஆனால் ஃபலஃபரபிதாத் தீன், நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை, தீனுடைய பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் தரிபத்தி அதாக்க, உங்களது கரம் மண்ணாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அதில்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அழகில் கிடையாது, பணத்திலே கிடையாது, குடும்ப பெருமையிலே கிடையாது, இதெல்லாமே குடும்பத்தினுடைய வெற்றி கிடையாது. குடும்ப வாழ்வினுடைய வெற்றி எதில் இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் சார்ந்திருப்பதில் தான் இருக்கிறது. ஒரு மார்க்கமுடைய பெண்ணிடத்திலே அவளிடத்தில் இருக்கிற குணங்களால், அருங்குணங்களால், இறை அச்சத்தால், மார்க்க கடமைகளை பேணுவதால் ஏற்படுகிற அந்த நிலையில்தான் குடும்ப வெற்றியே இருக்கிறது, மகிழ்ச்சியே இருக்கிறது. வேறொரு ஹதீஸிலே சொல்வார்கள், அத்துன்யா குல்லு மதா, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பொருள்களுமே சுகம் தருகின்ற பொருட்கள், இன்பம் தருகின்ற பொருட்கள். இன்பம் தருகின்ற பொருட்களை அல்லாது வேறொன்றும் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. மனிதருக்கு மனதிற்கு இன்பத்தை தருகிற, கண்ணுக்கு இன்பத்தை தருகிற, காதுகளுக்கு இன்பத்தை தருகிற, எல்லா இன்பம் தருகின்ற பொருட்களாகத்தான் உலகத்திலே நாம் காணுகிறோம். ஆனால் வஹைரு மதா துன்யா அல்மர்அத்து ஸாலிஹா, இன்பம் தருகின்ற பொருட்களிலேயே மிக உயர்ந்தது சிறந்தது எது என்று சொன்னால் சாலிஹான பெண்ணு தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சாலிஹான மனைவி மட்டும் ஒரு மனது வாழ்க்கையிலே, மன வாழ்க்கையிலே அமைந்து விட்டால், குடும்ப வாழ்க்கையிலே அமைந்து விட்டால், அவன் பெறுகின்ற இன்பம் இந்த உலகத்திலே நாம் மற்ற பொருள்களின் மூலம், பணத்தின் மூலமும் பதவியின் மூலமும் பெறுகின்ற அத்தனை இன்பங்களை விட மிக உயர்ந்தது, சிறந்தது, அதை விட ஒன்று கிடையாது. அப்படியானால் தேர்வு செய்கிற போது எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும், எந்த நோக்கத்திலே தேர்வு செய்ய வேண்டும், எந்த அடிப்படையிலே தேர்வு நடக்க வேண்டும் என்பதனை பெருமானார்கள் வழிகாட்டிவிட்டார்கள். ஆனால் எந்த குடும்பத்திலும் அப்படிப்பட்ட தேர்வு நடைபெறுவது கிடையாது. நம்முடைய குடும்பத்திற்கு அந்தஸ்திற்கு தகுந்தாற்போல் இருக்கிறதா, குடும்ப பெருமைக்கு தகுந்தாற்போல் இருக்கிறதா, நம்முடைய தகுதி ஸ்டேட்டஸ், அதுவும் அவர்களுடைய தகுதியும் சரியாக இருக்கிறதா, அல்லது அந்த திருமணம் முடித்தால் பிற்காலத்திலே அவருடைய சொத்துக்கள் நமக்கு வந்து சேருமா, இப்போது தற்சமயம் என்ன அங்கிருந்து கிடைக்கும் என்றெல்லாம் தீர்மானித்துத்தான் ஒரு பெண் தேர்வு செய்யப்படுகிறார். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த நோக்கம் நமக்கு அமைந்திருக்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேறிவிடும். பணம் நோக்கமாக இருந்தால் பணம் கிடைத்துவிடும், அழகு நோக்கமாக இருந்தால் அழகு கிடைத்துவிடும், குடும்ப பெருமை நோக்கமாக இருந்தால் அது கிடைத்துவிடும், மார்க்கம் நோக்கமாக இருக்குமானால் மார்க்கம் கிடைத்துவிடும், எல்லா இன்பமும் கிடைத்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற எந்த வழியுமே பின்பற்றுவது கிடையாது. குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிற போது, இல்லறத்தை அமைக்கிற போது, அப்படி இருக்கிற போது அந்த குடும்பத்திலே நிம்மதி எப்படி ஏற்படும் ஒன்றை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அவர்களுக்கு வைத்திருந்த ஒரே தடை இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாகத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தடைக்கு மாறு செய்தார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிட்டார்கள், அதன் மூலம் எத்தனை துன்பங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள் தெரியுமா? அதுபோன்ற துன்பம் நமக்கு தருவதில்லை. சுவனத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டார்கள், ஆடைகள் களையப்பட்டார்கள், மனைவிக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நீண்ட காலம் பிரிவினை உண்டானது, மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம், ஒரே ஒரு காரணம்தான், அல்லாஹ் தடுத்ததை அவர்கள் செய்தார்கள். ஆதி மனிதருக்கு இந்த நிலைமை, அப்படி இருக்கிற போது அவரை சார்ந்து இருக்கிற, அவரது சந்ததிகளாக இருக்கிற நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பதை சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது என்று புலம்புகிறோம். நமது செயல்தான் அவைகள் அனைத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில் என்று சொல்லுகிறவர், ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டார். முதல் முதலிலே இந்த பூமியிலே ஏற்பட்ட முதல் கொலை அதுதான். அந்த கொலையின் காரணமாக ஏற்பட்ட விபரீதங்களை பார்க்கிறோம். நல்ல தித்திப்பாக இருக்குகின்ற பழங்கள் எல்லாம் புளிப்பாக போய்விட்டன, துவர்ப்பாக போய்விட்டன. பூமியிலே தித்திப்பான நீர் கிடைத்துக் கொண்டிருக்கிற நீர் உப்பு நீராக மாறிவிட்டது. சில செடிகளிலே மருத்துவம் குணம் இருக்கிற செடிகள் எல்லாம் விஷமாக மாறிவிட்டன. ஒரு மனிதர் ஒரு மனிதரை கொலை செய்தார், கொலையின் விபரீதம் இத்தனையும் நடைபெற்று விட்டன. உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய அளவுக்கு கெடுதிகளை கொண்டு வரக்கூடிய அத்தனை விபரீதங்களும் நடந்துவிட்டன. மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற போது, அது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, இறை கட்டளைகளுக்கு மாறு செய்கிற போது, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைகளுக்கும் உபதேசங்களுக்கும் மாறு செய்கிற போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்தத்தின் போது அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே ஒரு சிறு குழுவை அந்த குண்டின் மீது நிற்க வைத்தார்கள். அவரிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய மறு உத்தரவு வரும் வரையிலும் நீங்கள் இறங்கக்கூடாது. வெறும் 15 பேர்கள் தான். இந்த 15 பேர்களிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய மறு உத்தரவு வரும் வரையிலும் நீங்கள் இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். இரண்டாவது கட்டளை, உங்களுக்கு நான் அப்துல்லா பின் சுபைரை தலைவராக தளபதியாக நியமித்திருக்கிறேன், அவருடைய கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அங்கிருந்த சஹாபாக்கள் யுத்தத்தினுடைய நிலை போக்கு மாறிய போது, எதிரிகள் எல்லாம் களத்தை விட்டு ஓடுகிற காட்சியை பார்த்தபோது, யுத்தம் முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு பெருமானாருடைய உத்தரவை மீறினார்கள். அங்கே அவர்களின் சுபேருடைய உத்தரவை மீறினார்கள். அதற்கு பின்னால் ஏற்பட்ட நிலை, கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பெருமானாருடைய பல் உடைந்து போனது. மிகப்பெரிய அளவிலே துக்கமும் கவலையும் அங்கு ஏற்பட்டது. காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அங்கு மாறு செய்த காரணத்தினால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை கட்டுப்பட்டு நடக்கிற போது அந்த குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பெண்ணை தேர்ந்தெடுக்கிற போது இப்படி தேர்ந்தெடுங்கள், ஆடம்பரமாக திருமணத்தை முடிக்காதீர்கள், எளிமையாக முடியுங்கள், செலவுகளை சிக்கனப்படுத்துங்கள், பள்ளிவாசல்ல வைத்து திருமணத்தை முடியுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். யார் நம்ம நடக்கிறோம்? ஆரம்பத்திலே இருந்தே கடைசி வரையிலும் விதோதமான விதர்ப்பமான அந்த மாற்று எதிரே முதிரமான நிலைகள் தான். அப்படி இருக்கிற போது அந்த குடும்பத்தில் எப்படி உண்டாகும் சந்தோஷம்? சரி, இதெல்லாம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஆகிலும் சகித்து போகிற, பொறுத்து போகிற தன்மை இருக்கிறதா என்று சொன்னால் இரு தரப்பாருக்குமே ஏற்படுவதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானோ, ஆஷிரு நபில் மாறும், உங்களது பெண்களிடத்திலே அழகிய முறையிலே குடும்ப வாழ்க்கையை நடத்துங்கள். நான் அடிக்கடி சொல்வது, ஒரு பெண் மனைவி என்பவள் ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷம். அதை பாதுகாக்க தெரிவதில்லை, அது எப்படி கையாள வேண்டுமோ அந்த கையாளுகின்ற முறை நமக்கு தெரிவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இடத்திலே அழகிய முறையிலே உங்களது குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். பையன் கரிகத்துமோ முன்ன, நீங்கள் வெறுக்குகின்ற செயல் ஏதாவது உங்களிடத்தில் இருக்குமானால், அல்லாஹ் தஆலா அந்த வெறுக்குகின்ற செயலின் மூலமாக நிறைய நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விடுவான். உங்களுக்கு பிடிக்காத குணம் ஒரு இடத்தில் இருக்கிறது, பிடிக்காத செயல்பாடுகள் இருக்கிறது, பிடிக்காத பேச்சு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அவைகளை நீங்கள் பொறுத்துக் கொண்டால் அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலாக, அதாவது அதிகமான நன்மைகளை உங்களுக்கு வழங்குவான் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த பொறுப்பும் சகிப்புத்தன்மை எல்லாம் இங்கே இருக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் ஆத்திரம், கோபம், இந்த கோபத்தின் விளைவு என்னெல்லாம் நடக்கிறது, உடனடியாக தலாக், தலாக், தலாக முடிஞ்சு. இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. திருமணம் முடிக்கிற போதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை, வாழ்க்கையை நடத்துகிற போதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை, விவாகரத்து செய்கிற போதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை. எவ்வளவு பெரிய சோதனைகள் உண்டாகும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தினால் உமதிலே எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டது முஸ்லிம்களுக்கு. அங்கே அந்த கட்டளைக்கு மீறியவர்கள் ஒரு சிலர்கள் தான், 15 பேரும் மீறவில்லை, ஒரு சிலர்கள் தான் மீறினார்கள். ஆனால் ஏற்பட்டது. சம்பந்தமே இல்லாத 70 பேர்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அன்புக்கு பாத்திரமான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே பரிதாபமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், விஷம்தான் விஷம், அது விஷம் என்று தெரியாமல் அறிந்தினாலும் அது உயிரை குடித்து விடும். தெரியாமத்தானே செஞ்சேன், தெரியாம செஞ்சேன், ரசாலனுடைய வேலையை செய்யாதா? நாம் சொல்லுகிறோம், தெரியாமல் தான் நான் சொல்லிவிட்டேன், தெரியாமல் தான் நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த குற்ற செயல் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு பிறகு எங்க அங்கலாய்ந்து பிரயோஜனம் இல்லை, என்ன முறையிட்டும் பிரயோஜனம் இல்லை. நாம் என்ன செய்கிறோமோ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஒரு விபச்சாரம் செய்கிற போது அவன் திடீர் மரணத்தை, அகால மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். குடிக்கிற போது குடியின் மூலமாக அவனுக்கு என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும். தொழுகை விடுகிறவனுக்கு தொழுகை விட்டதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும். உறவுகளை முடித்தவனுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துகின்றன. தெரியாமல் தான் செய்து விட்டோம், தெரியாமல் தான் பாவம் நடந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அந்த பாவத்துடைய பாதிப்பு ஏற்படாமல் விடுவதில்லை. தெரியாமல் தான் திருமணத்தில் வீண்வரையும் செய்கிறோம், இறை கட்டளைகளுக்கு மாறு செய்கிறோம், ரசூலுல்லாஹி வழிமுறைக்கு மாறு செய்கிறோம், எல்லாமே தெரியாமல் தான் நடந்தது என்று சொன்னாலும் கூட மாறு செய்கின்ற காரணத்தினால் என்ன பாதிப்பு ஏற்படுமோ அது குடும்பத்திலே கண்டிப்பாக ஏற்படும். இது நியதி. எனவேதான் இங்க இஸ்லாம் எந்த வழிமுறையை சொல்லித் தருகிறோ அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யஃபரக்கு மூமினுன் வலா மூமினத்தன், லா யஃபரக்கு மூமினுன் மூமினத்தன், எந்த ஒரு மூமினான ஆணும் மூமினான மனைவியை பெண்ணை வெறுக்க வேண்டாம், வெறுக்க வேண்டாம். இன் கரிய மின்னா குலுக்கன் ரதிய மின்னா ஆஹர், அவரிடத்திலே நீங்கள் வெறுக்குகின்ற ஒரு குணம் இருக்குமானால் நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற, நீங்கள் விரும்புகிற ஒரு குணமும் அவரிடத்திலே இருக்கும். அவரிடத்திலே ஒரு செயல் உங்களுக்கு விருப்பம் முடியாத விருப்பம் இல்லை என்று சொன்னால் அடுத்த செயல் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும். பெண் என்று சொன்னாலே, பொதுவாக மனிதர்கள் என்று சொன்னாலே குறைவுள்ளவர்கள் தான். அடிக்கடி சொல்வதுண்டு, குறையில்லாத மனிதர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சுவர்க்கத்துக்கு தான் போக வேண்டும், துன்யால கிடைக்காது. எல்லா மனிதர்களும் குறையுள்ளவர்கள், குறைகளை சகித்துக் கொள்ளுகிற தன்மை அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான், அதை சகித்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு, எனக்கு பிறகு பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சோதனையை போன்ற ஒரு சோதனையை நான் விட்டுச் செல்லவில்லை. அதோட பெரிய சோதனை எதுவும் இந்த சமூகத்திற்கு வரப்போவதில்லை. பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை தான் நான் விட்டுச் சென்ற பிறகு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சோதனை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மூலமாக சோதனைகள் உண்டாகும், சிரமங்கள் உண்டாகும், கஷ்டங்கள் உண்டாகும். அல்லாஹ்வை சகித்து துவங்குகிற தன்மை நமக்கு வழங்கி இருக்கிறான், அதை முதலில் விளங்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ராணுவ பிரச்சனை கிடையாது, எல்லையை யாராகிலும் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அது பிரச்சனை கிடையாது, மிகப்பெரிய போர் தளவாடங்களை நமக்கு எதிராக வாங்கப்படுகிறது என்று சொன்னால் அது பிரச்சனை கிடையாது, காஷ்மீரில் அத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் அது பிரச்சனை கிடையாது, எல்லா பிரச்சனைகளோட தலையில நிற்கிற பிரச்சனை எது என்று சொன்னால் இந்த தலாக் பிரச்சனை தான். அதேவிட முக்கியமான பிரச்சனை வேற ஏதாவது நாட்டில் இருக்கிறதா யோசித்து பாருங்க. இந்த அளவுக்கு ஏன் முஸ்லிம்கள் மீது நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது யாருடைய காரணமாக? நம்மிடத்தில் இருக்கிற அறிவியினர்கள், அவர்கள் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற முறையை கையாளாமல் தங்களது மனோவீச்சையின்படி நடந்து கொள்கிற காரணத்தினால் இவ்வளவு விபரீதம் ஏற்படுகிறது, எவ்வளவு சங்கடங்கள் உண்டாகின்றன. முஸ்லிம்களை நிம்மதியாக, அதாவது மன அமைதியோடு வாழ நிலை, இந்த நிலை மாறி பயத்தோடும் அச்சத்தோடும் எந்த நேரத்தில் என்ன நடைபெறப் போகிறோம் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடும் தானே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை. தலாக்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சரதாரசன் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அபூல் ஹலாய் இல்லல்லாஹி அத்தலாக், அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களிலே அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயல் என்று சொன்னார்கள். தலாக் அது ஆகமாக்கப்படுவதற்கு காரணமே ஒரு, அதாவது நிர்பந்தம், அதை விட்டுவிட்டால் வாழ்க்கை என்பது, மனித வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்காது.
ரொம்ப நெருக்கடி நிலை ஏற்பட்டு விட்ட பிறகு, இருவரும் சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற அலை கடைசி நேரத்திற்கு போன பிறகு வேற வழி என்ன இருக்கிறது? ஒருவர் ஒருவரை கொல்லவா முடியும்? மற்றவர்கள் செய்வது போல ஒருவரை ஒருவர் சூழ்ச்சியினால் தீர்த்து கட்டவா முடியும்? இங்கே அதற்கு அனுமதி கிடையாது. நல்ல முறையிலே பிரிந்து விட வேண்டியதுதான் என்கின்ற நிலையில்தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்வதற்கு இங்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் திருமறையிலே சொல்வார், நிறைய பேர் நிறைய விஷயங்களை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி சொல்கிறார், குர்ஆனிலே மூன்று தலாக் என்று சொல்லப்படவே இல்லை. அவர் முஸ்லிம் பெண்மணி, என்ன மார்க்கத்தை வழங்கி இருக்கிறார்கள்? நாம் எதற்காக போராடுகிறோம்? செய்கின்ற செயல் தவறுதான், தவறாகத்தான் நடக்கிறது, அதற்காக அது இல்லை என்று சொல்ல முடியாது அல்லவா? ஒரு உதாரணம், ஒரு மனிதனுக்கு ஒரு வயிற்று வலி ஏற்பட்டது, மருந்துகள் கொடுத்தும் அந்த வயிற்று வலி குணமாகவில்லை. மருத்துவர் சொல்கிறார், கைதேர்ந்த மருத்துவர், இவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அறுவை சிகிச்சை என்பது கடைசி ஆயுதம், அதை பயன்படுத்தினால்தான் இவர் உயிர் வாழ முடியும் என்று சொல்கிறார். அறுவை சிகிச்சையை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு. அதே நேரத்திலே செய்த அறுவை சிகிச்சை தவறு ஏற்பட்டு விட்டது, அல்லது அறுவை சிகிச்சை செய்த பிறகும் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அறுவை சிகிச்சை செய்வதை நிறுத்தி விடலாமா? கூடாது என்று சொல்லி சதை செய்து விடலாமா? அப்படி செய்வது முட்டாள்தனம் இல்லையா? அதுபோன்றுதான் இங்க மார்க்கம் ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறது, அந்த வழிமுறை கடைபிடிக்கப்படவில்லை, அதிலே தவறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது என்ன நியாயம் இருக்கிறது? என்ன முறை இருக்கிறது? அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், அத்தலாக்கு மர்ரத்தானி, ரஜை தலாக், வாயின் தலாக் என்று இருக்கிறது. ரஜை என்று சொன்னால் திருப்பி கொள்ளுகின்ற தலாக், மூன்று முறை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றுக்கு மேல் தலாக்கு கிடையாது. நீ நூறு முறை சொன்னாலும் ஆயிரம் முறை சொன்னாலும் மூன்று தலாக்கு தான். அதே நேரத்தில் மூன்று முறை சொன்னாலும் சரி, மூன்று சந்தர்ப்பங்களிலே சொன்னாலும் சரி, ஒரே வார்த்தையிலே மூன்று முறை சொன்னாலும் சரி, நீ சாட்சியோடு சொன்னாலும் சரி, சாட்சி இல்லாமல் சொன்னாலும் சரி, நல்ல நிலையிலே சொன்னாலும் சரி, போதையுடைய நிலையிலே சொன்னாலும் சரி, தலாக்கு நிகழ்ந்து விடும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த சட்டம் இதுதான். குர்ஆன் சொல்லுகின்ற சட்டம் இதுதான். இதற்கு மாற்று சட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் நாங்கள் ஏற்கப் போவதில்லை, முஸ்லிம்கள் ஏற்கப் போவதில்லை ஒருபோதும். அதனால் முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி இப்படி என்று சொன்னால் செய்கிறவர்கள் அங்கே வரம்பு மீறி செய்கிறார்கள், அதனுடைய குற்றத்தை அவர்கள் படுவார்கள். நான் முன்பு சொன்னது போல இஸ்லாத்திற்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்தால், விரோதமாக செய்தால், அதே பாதிப்பை நிச்சயமாக செய்தவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். மாற்று கருத்து கிடையாது. அவன் அறியாமையினால் செய்தாலும் சரி, அறிந்து செய்தாலும் சரியே, அல்லாஹ் சொல்லுகிறான் இங்க இரண்டு தலாக் மீட்டிக் கொள்ளுகிற தலாக். தலாக்கு சொல்கிற முறை இஸ்லாம் தெளிவாக வகுத்து தந்திருக்கிறது. முதல்ல மூன்று முறை சொல்லலாமா அப்படின்னு சொன்னானா? சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் நிகழமா? நிகழ்ந்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது, யார் ரசூலுல்லாஹ், அவர் மூன்று முறை தன்னுடைய மனைவியை தலாக்கு சொல்லிவிட்டார் என்று சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபம் கொண்டார்கள். கடும் கோபம் கொண்டு அங்கே சொன்னார்கள், நான் இருக்கிற போதே அல்லாஹ்வுடைய சட்டத்திலே நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று கேட்டார்கள். நான் ஹயாத்தோடு இருக்கிற போதே இறை சட்டங்களை நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் கோபம் கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? மூன்று முறை தலாக்கு சொன்னால் அது நிகழ்ந்து விட்டது என்ற காரணத்தினால்தான். இல்லை என்று சொன்னால் சரி பரவாயில்லை, அது ஒன்று மூன்று முறை சொன்னாலும் அது ஒன்றுதான், எனவே நீ மனைவி அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லாததற்கு காரணமே, மூன்று முறை ஒருவன் சொல்லிவிட்டால் அது தலாக்கு நிகழ்ந்துவிடும் என்ற காரணத்தினால்தான் அவ்வளவு கோபப்பட்டார்கள். இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ் அவர்களை வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், உம்முடைய மனைவி தவறாக இருப்பதை நான் பார்த்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்ல யோசித்து சொல்லுங்கள், மனைவியின் மீது அவர் புகார் சொல்கிறீர்கள், யோசித்து சொல்லுங்கள். இல்லை ரசூலுல்லாஹ், ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து கேட்டார்கள், இது மாதிரி தவறு நடந்ததா? அவர் இல்லவே இல்லை என்று சொன்னார், மறுத்தார். இங்க சாட்சியங்கள் கிடையாது. சாட்சியங்கள் இல்லையா? இல்லை என்று சொன்னால் அங்களுடைய நடைமுறை என்னவென்று சொன்னால், அந்த இரண்டு பேர்களும் அங்கே லியான் செய்ய வேண்டும். எப்படி லியான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இவர் சொல்வார், என்னுடைய மனைவி மீது நான் இந்த குற்றத்தை சுமத்துகிறேன், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணின் மீது சாபம் ஏற்படட்டும். நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி இரண்டு பேர்களுமே சத்தியம் செய்துவிட வேண்டும். இதை யான் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லிவிட்டு பிரிந்து விட வேண்டும். அதுக்கப்புறம் எப்ப அவங்க விருப்பப்படுகிறா அப்ப சேர்ந்து கொள்ளலாம். தெளிவான் செய்கின்ற முறை என்பது கணவன் மனைவிக்கு மத்தியிலே தற்காலிகமான ஒரு பிரிவை உண்டாக்கும். அதற்கு பிறகு இரண்டு பேருடைய மனம் மாறி அல்லாஹ் அவருடைய மனதிலே மாற்றத்தை கொடுத்து அவர்கள் சேர விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம். இது தலாக்கோ குல்லாவோ கிடையாது. இப்படி இரண்டு பேர்களும் சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்ட பிறகு அவருடைய மனதிலே குறுகுறு என்று இருந்தது. யார் ரசூலல்லாஹ் என்னதாக நான் பார்த்தது, நான் அதற்கு மேல் அவளோடு உறவு வைத்துக் கொள்ள என்னால் இயலாது, என்னுடைய மனம் ஒப்பாது, எனவே நான் தலாக்கு சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி அவர் வெறுப்போடு அங்கே மூன்று முறை தலாக்கு சொல்லிவிட்டார். பெருமானார் சதாசிவம் அமைதியாக இருந்தார்கள். இங்கே சிந்திக்க வேண்டும், அது மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால், குரானுக்கு எதிரானது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அதை தடை செய்திருக்க மாட்டார்களா? அதுபோலத்தான் நிறைய நிகழ்வுகள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான போது ஹசன் அல்லாஹ்வுடைய மனைவி ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று சொன்னார். தன்னுடைய தந்தை இறந்திருக்கிறார். அவர் ஹசன் அல்லாஹ்வுடைய தந்தை இறந்திருக்கிறார். அவரிடத்திலே வந்து என்ன சொல்ல வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு, என்ன காரணம் தெரியுமா, உங்களை தந்தை இறந்ததால் உங்களுக்கு அந்த ஹிலாபத் என்ற பதவி கிடைக்கும். அலியுல்லாவுடைய ஒப்பாத்துக்கு பிறகு ஹிலாபத் என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும், அதை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஹசன் அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. அந்த பெண்ணை பார்த்து மூன்று முறை தலாக்கு சொல்லிவிட்டார்கள். மூன்று முறை என்னுடைய தந்தையின் மரணம் உனக்கு நற்செய்தியா என்று கேட்டுவிட்டு தலாக் சொல்லிவிட்டார்கள். அதுக்கு பிறகு கடுமையாக வேதனைப்பட்டார்கள். அல்லாஹ் இந்த முறையை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நான் செய்து விட்டேனே என்று ரொம்ப வேதனைப்பட்டார்கள், மன துக்கப்பட்டார்கள். சொன்னார்கள், பெருமானார் சல்லாஹு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு முறை இருமுறை தலாக்கு சொன்னால் அந்த பெண்ணை மீட்டிக் கொள்ளலாம், மூன்று முறை எந்த ஒரு மனிதர் தலாக்கு சொல்லிவிட்டாரோ அதற்கு பிறகு அந்த பெண்ணை மீட்டுவதாக இருந்தால் வேறு ஒருவருடன் திருமணம் நடைபெற்று இல்லறம் நடத்தி அவர் இறந்தாலோ அல்லது அந்த மனிதர் விவாகரத்து செய்துவிட்டாலோ தான் அந்த மனைவி இவர் திருமணம் செய்ய முடியும் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொன்னதை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் கரணகையிலே. இப்படி ஹதீஸ்களிலே இது சம்பந்தமான விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப நிகழ்ந்துவிடும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய ஷரியத். இமாமுகள் நான்கு இமாமுகளும் சஹாபாவுடைய காலத்திலே, உமர் அல்லா தாலாவுடைய காலத்திலே இதை சட்டமாக்கினார்கள். ஒரு குழப்பம் இருந்தது, மூணு ஒன்னா அல்லது மூணா அப்படிங்கிறது. சைதனா உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு ஹலீஃபாவாக இருக்கிற போது அதை அரசாங்க சட்டமாக ஏற்படுத்தினார்கள். மூன்று முறை தலாக்கு சொன்னாலும் அது மூன்று தான் என்று சொல்லி தீர்ப்பு செய்தார்கள். அதை அன்று இருந்த அத்தனை சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அங்கீகரித்த பிறகு அதற்கு மாற்று கருத்து சொல்வதற்கு இந்த பூமியில யாருக்கும் உரிமை கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதுதான் என்னுடைய சட்டங்களுடைய நிலை. ஆனால் எப்படி சொல்ல வேண்டும், ஒரு மனிதர் முடிந்த அளவுக்கு அந்த பெண்ணோடு இருந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் நான் சொல்லிய குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள். வெறுக்கின்ற ஒரு பண்பு அவரிடத்தில் இருக்குமானால் அதை கொண்டு நீங்கள் அதாவது வெறுத்து விட வேண்டாம், அந்த பெண்ணோடு வாழ்க்கையை நடத்துங்கள். அல்லாஹ் அதற்காக வேண்டிய உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இரண்டு முறைதான் ரஜீ தலாக். அது எப்படி சொல்ல வேண்டும், அந்த மனைவி மாதவிடாய் காலத்திலிருந்து சுத்தமான பிறகு அவரிடத்திலே தாம்பத்தியம் நடத்தாமல் இருக்குகின்ற நிலையிலே ஒரு தலாக் சொல்ல வேண்டும். ஒரு தலாக் சொல்லி மூன்று மாதம் இத்தாவுடைய காலம். இந்த மூன்று மாதங்களுக்குள்ளாக அந்த பெண்ணை அவன் மீட்டிக் கொள்ளலாம். இத்தாவுடைய காலத்திலே அந்த பெண் கணவன் வீட்டில் தான் இருப்பாள். கணவன் தான் அந்த பெண்ணுக்குரிய செலவினங்களை கொடுக்க வேண்டும், வேற எங்கும் அவளை அனுப்பக்கூடாது. ஆனா யாரும் அப்படி செய்யறதில்லை. தலாக்கு ஒரு தலாக்கு வாங்கினாலும் இத்தாவுடைய காலமாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுறோம். இதுதான் நடைமுறை. இஸ்லாம் என்ன சொல்கிறது, தலாக்கு விடப்பட்ட பெண் கணவனுடைய வீட்டில் தான் இருப்பாள், கணவன் தான் அவளுடைய செலவுகளை பராமரிப்பு செய்வாள். அந்த இத்தாவுடைய மூன்று மாத காலங்களுக்குள்ளாக செய்கினியின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அந்த பெண்ணை அவன் அடைந்து விட்டால் அந்த இது முடிந்துவிடும், அந்த தலாக்குடைய காலம் முடிந்துவிடும், இரண்டு பேரும் இணைந்து வாழலாம். ஆனால் மூன்று மாதம் கழிந்த பிறகு அவன் விரும்பினால், திரும்பவும் அந்த பெண்ணை தன்னுடைய இல்லறத்திலே சேர்த்துக் கொள்ள விரும்பினால், நமக்காக செய்ய வேண்டும். அப்போ ஒரு தலாக்கு முடிஞ்சு இரண்டு தலாக்கு தான் இருக்கும். இரண்டாவது முறை விடுகிற போதும் இதே முறைதான். இதற்கு பிறகு மூன்றாவது ஒரு முறை அவன் முடித்து விட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒயின் தல்லக்கு முன்னிசாக, நீங்கள் உங்களது பெண்ணை மூன்று முறை தலாக்கு சொல்லி விட்டால் வேறொரு மனிதர் அந்த பெண்ணை திருமணம் முடித்து அவர் விவாகரத்து செய்ய வேண்டும், அல்லது அந்த மனிதர் இறந்து போக வேண்டும். அதற்கு பிறகு இதாவுடைய காலம் முடிந்த பிறகுதான் நீங்கள் திருமணம் முடிக்க முடியும் என்று அல்லாஹ் திருவிழா குரானிலே சொல்லி தருகிறார். எங்கேயும் போகவில்லை சட்டம், அது ஒரு ஆயத்திலே 29வது ஆயத்திலே இருக்கிறது, இது 32வது வசனத்திலே இருக்கிறது. உடனே குரானில் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி யாரோரோ மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படித்தான் செய்ய வேண்டும். ஒன்றாக மூன்று முறை ஒரே நேரத்திலே சொல்லிவிடக் கூடாது. அந்த அறிவு உனக்கு இல்லை என்று சொன்னால் நீ பள்ளிவாசலுக்கு வா, வந்து கேளு. சட்டங்களை சொல்வதற்காக நாங்கள் இருக்கிறோம், ஜமாத் இருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும், நான் பிரிய விரும்புகிறேன், எப்படி செய்ய வேண்டும் என்று கேள். இதெல்லாம் இல்லாம எங்கேயோ போய் ஏதாவது காவிரிகள் இடத்திலோ முஸ்லிக்கள் இடத்திலோ போய் என்னுடைய மனைவிக்கு தலாக்கு லெட்டர் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? இப்படி நிகழ்ந்துவிட்ட ஒரு சில காரணங்களால் ஒட்டுமொத்த சமுதாயம் இன்றைக்கு துக்கத்திலும் கஷ்டத்திலும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறதா இல்லையா? வாழ்க்கையை துவங்குகிற போதும் இஸ்லாம் சொல்லுகின்ற மரபை பின்பற்றுவதில்லை. வாழ்க்கையுடைய நேரத்திலும் ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அதிகமான பிரச்சனைகள் யாரால் ஏற்படுகிறதுனா பெண்களால் தான் ஏற்படுகிறது. ஒரு ஆண் இரண்டு பெண்களுக்கு மத்தியில் இருந்து அப்படியே திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு புறம் தாய், தாயை சார்ந்தவர்கள், இன்னொரு புறம் மனைவி, மனைவியோடு இருப்பவர்கள், இந்த இரண்டுக்கும் மத்தியில் அவன் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எல்லா குடும்பங்களிலும் யாருக்குமே மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வு கிடையாது, வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலை கிடையாது. தன்னுடைய சுய மனோச்சையை பின்பற்றி தன்னுடைய பொறாமையின் காரணத்தினால், பகையுணர்வின் காரணத்தினால் குடும்பத்தை சிதைக்கிறார்கள், சிதைக்கின்ற பணியில் ஈடுபடுகிறார்கள். ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்கன்னா என்ன செய்யணும்? சமாதானப்படுத்தி வைக்கணும். அதான இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. மனைவியை பற்றி மகன் தந்தையிடத்திலோ தாயிடத்திலோ பேசுகிற போது அவனை அமைதிப்படுத்த வேண்டும். இல்லப்பா அதெல்லாம் சரியாயிடும் போக போக, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்த வேண்டும். அவனுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கிற அந்த துக்கத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அதை விட்டு விட்டு அவன் அப்படியா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி எகிறினால் இவன் தலைகீழாக மாறிவிடுவான். கடைசியிலே விவாகரத்து என்ற நிலைக்கு தான் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்குகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது அதை கையாளுகின்ற விதத்தில் தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள், இஸ்தௌஸு பின்னிசா, பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், நல்லது சொல்லுங்க அவங்களுக்கு. ஏனென்று சொன்னால் ஃபைனல் மர்அத் தஃலிகத்து மின் லிலாயின், பெண்கள் என்பவர்களே ஆண்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விலா எலும்பு சற்று வளைந்துதான் இருக்கும். விலா எலும்புகளில வளைந்த பகுதி என்பதனுடைய மேல் பகுதியாகும், அது ரொம்ப வளைஞ்சிருக்கும். வளைந்திருக்கிற நிலைதான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், குறையுள்ள நிலைதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பையன் ரகபத்து சுக்கை முகு, அதை நான் சரி செய்வேன் என்று சொல்லி நீ நிமிர்ந்து விட்டால் கசரத்து அதை நீ உடைத்து விடுவாய். எவ்வளவு இலக்கணத்தோடு எவ்வளவு அழகாக சொல்லி தருகிறார்கள். வளைவான விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் வளைவாகத்தான் இருப்பார்கள், அதை நான் சரி செய்தே தீருவேன் என்று நீ நின்றால் அதை நீ உடைத்து விடுவாய். வயின் தரத்தவு உலமியசல் ஆர்வஜ, அதே நேரத்தில் அது நீ அப்படியே விட்டு விட்டால் அது வளைவாகவே தான் இருக்கும். எனவே அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், நல்லுபதேசம் செய்கின்ற இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி செய்யுங்கள். எதுவுமே இல்லை. 24 மணி நேரம் அவங்க எதை பார்த்துட்டு இருக்கிறாங்க? எந்த சீரியல்ல போய் புருஷனை போட்டு அடி அடியோன்னு அடிக்கிறாங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த சீரியல மாமியார மருமகளை சண்டை போட்டு இருக்கிறாங்களோ அதுதான் பாத்துருங்க. நீ அதுதான வாங்கி கொடுத்திருக்க, அப்ப எப்படி அவளுக்கு நல்ல புத்தி உண்டாகும்? நல்ல இடங்களுக்கு அழைத்து செல்வதில்லை, ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை, நல்லவர்களோடு பழகு வைப்பதில்லை. அப்படி இருக்கிற போது அவள் கோணல், அந்த கோணல் இன்னும் முற்றித்தான் போகுமே தவிர சரி வராது.
அன்புக்குரியவர்களே, இவ்வளவு இஸ்லாம் நமக்கு குடும்பத்திற்கான வழிகாட்டுதல் நமக்கு தந்திருக்கிறது, அவைகளை கடைபிடிப்பதற்கு முயற்சியுங்கள். ஒருபோதும் இது மாதிரியான எடுத்த உடனே முதல்லையாவது ஒரு காலம் இருந்தது, என்ன குடும்ப பிரச்சனைனாலும் பள்ளிவாசலுக்கு ஓடுவாங்க. இன்னைக்கு எடுத்த உடனே எங்க போறாங்க, ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, மகளிர் ஸ்டேஷன் அதுக்குன்னு வச்சிருக்காங்க. அந்த மகளிர் ஸ்டேஷனுங்கிறது எதுக்கு இருக்குதுன்னா இந்த பிரச்சனைக்கு தான், புருஷன் கொண்டாடி பிரச்சனைக்கு தான். அங்க போனா என்ன பண்ணுவான், அந்த ஆணை புடிச்சு கேவலப்படுத்துவான். அதுக்குன்னே அரசாங்கம் ஒரு பெரிய தொகையை செலவு செய்து அதை பராமரித்து வருகிறது. அதுக்கடுத்து போற இடம் குடும்ப நீதிமன்றம், அது இந்த பிரச்சனைக்கு உள்ளதுதான். அதையும் கடந்து என்ன செய்யறான், என்னது உண்மையை சொல்லுகிறோமா, அந்த டிவிக்கு போயிடலாம், சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அங்க அங்க குடுமி சண்டை போடுறாங்க, அங்க உட்கார்ந்து கேமராக்கு முன்னாடியே சண்டை போடுகிற காட்சியை பார்க்கிறோம், எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த குடும்பம் எப்படி சீர்படும்? இந்த மூன்றை விட்டு விட்டு அல்லாஹ் ரசூல் என்ன இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், இதற்கான தீர்வு என்ன என்று தெரிய வேண்டுமா என்று சொன்னால் அதுக்கு பள்ளிவாசலுக்கு வரணும், ஜமாத்துக்கு வரணும், அப்பதான் தெரியும். அதை விட்டு விட்டு போய்விட்டால் அதன் மூலம் நான் அனுபவிக்குகின்ற சமூகம் அனுபவிக்குகின்ற கொடுமைகள் மிக அதிகம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த வரையிலும் குடும்ப ரீதியாக குடும்ப பெரியவர்களால் அங்கு இருக்கிற பிரச்சனைகளை சச்சரவுகளை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள், நல்ல வழிகாட்டுங்கள், அல்லது நல்ல வழிகாட்டுகின்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்குவார். வல்ல ரஹ்மான் நமது குடும்பங்களில் இதுபோன்று பிணக்குகளும் சச்சரவுகளும் இல்லாத தூய்மையான குடும்ப வாழ்வை அமைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது மனங்களில் இருக்குகின்ற எல்லா விதமான கசடான எண்ணங்களையும் அகற்றி நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்வில அமைத்து தந்துள்வானாக என்று கேட்டு இதுவரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துக்கு